الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا صدق النبي صلى الله عليه وسلم சர்வ புகழும் கூடான கோடி படைப்பினங்களை படைத்து அவற்றையெல்லாம் மிகவும் கவனமாக நுணுக்கமாக ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் எனக்கெல்லாம் வழிகாட்டிய உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் மட்டுமுண்டான வளங்களையும் கால நேரத்தையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நேர காலத்தோடு இந்த பள்ளி வாயிலுக்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இயத்திக்காவோடு நியத்தோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டம். இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் சர்வதேச நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் அதிகமான பயத்தோடும் அச்சத்தோடும் திடுக்கத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இங்கு பார்த்தாலும் யுத்தம், இங்கு பார்த்தாலும் கடுமையான நோய்கள், இயற்கை அழிவுகள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற மக்கள் மிகவும் கவலையோடு அச்சத்தோடு இருக்கிறார்கள். நாம் வாழுகின்ற நாட்டிலும் சிவப்பு மழை பொழிகிறது, பச்சை மழை பொழிகிறது, வானத்திலிருந்து மீன்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன, இராறு மழை பொழிகிறது, சில சந்தர்ப்பங்களிலே வானத்திலிருந்து அற்புதமான பொருட்கள் வந்து விழுந்து வெடித்து மரங்கள் எல்லாம் தட்டி எறிகின்றது என்றெல்லாம் தகவல்களை அன்றாடம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பூமி எதிர்ச்சி என்றுமில்லாமல் அதிகரித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சுமார் 100,000+ அதிகமான குடும்பங்கள் வெள்ளத்தின் காரணமாக, கடுமையான மழையின் காரணமாக இடம்பெயர்ந்து அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் பொருளாதார ரீதியாக பெரும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்கிறார்கள். பொருட்களுடைய சாமான்களுடைய விலை அதிகமாக அதிகரித்திருக்கிறது, அதனை பற்றி கவலைப்படுகிறார்கள். இன்னும் ஒரு பக்கத்திலே சகோதரர்களே, பெரியார்களே, என்றுமில்லாதவாறு இந்த நாட்டிலே குற்ற செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. ஒரு கணவன் தன்னுடைய அருமை மனைவியின், தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளின் கழுத்தை நெரித்து கொலை செய்த காட்சியை நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே பார்த்தோம். தன்னுடைய தாய் தகப்பனை கூட கொலை செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாகி இருக்கின்ற ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான கொலைகள், கொள்ளைகள், அற்புதமான குற்றச்செயல்கள் எல்லாம் அதிகரித்திருக்கின்ற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இப்படியெல்லாம் பயத்தோடும் மச்சத்தோடும் எமக்கும் ஏதாவது நடந்துவிடுமோ, கியாமத் அதிகமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதோ என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு ஏறி மிரித்தது என்று சொல்லுவார்களே, அதுபோன்று துவேஷம் என்பது இந்த நாட்டிலே என்றுமில்லாதவாறு பெரும்பான்மையினருடைய மூளைகளை கவ்வியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டிலே 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக பெரும்பான்மை சமூகத்தோடு மிகவும் ஐக்கியமாகவும் அந்யோன்யமாகவும் வாழ்ந்து வந்த முஸ்லீம்கள் இன்று இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்களால் துரோகிகளாக, இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவர்களாக, குற்றவாளிகளாக, பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுகின்ற, பிரச்சாரம் செய்யப்படுகின்ற ஒரு துரதிஷ்டமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் பாதுகாக்க வேண்டும், யாருமே பாதுகாக்க முடியாது. இருந்தாலும் கூட இப்படியான இக்கட்டான கட்டத்திலே முஸ்லீம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சிந்திப்பது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக வரும், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி வானத்தை பிளந்து கொண்டு வருவதற்கு முடியும், ஆனால் பிளந்து கொண்டு வருவதற்குரிய தகுதி நிலையில், தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக எந்த ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா மாற்றுவதில்லை என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மாற்றம் எங்களிடம் இருந்து வர வேண்டும், முயற்சி எங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் கால் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும், நாம் போராட வேண்டும், நாம் எங்களுடைய மத்தியிலே பல மாற்றங்களை உருவாக்க வேண்டும். பத்ரிலே முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள், உஹத் களத்திலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அண்ணா ஹாதா, இந்த தோல்வி எங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதற்கு பதில் சொல்கின்றான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்தும் கத் அஸபத்கும் மிஸ்லைஹா. நீங்கள் பத்ருடைய களத்திலே 70 காபிர்களை கொலை செய்தீர்கள், ஆனால் உஹதுடைய களத்திலே நீங்கள் 70 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறீர்களே. அப்படியான நேரத்திலே சொல்கும் அண்ணா ஹாரா, இப்படியான ஒரு தோல்வி வருவதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுவீர்களாக, அந்த தோல்விக்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லுவீர்களாக. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா பெற்றிருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கான ஆற்றல் சக்தி இருக்கிறது, ஆனால் அவன் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற பலவீனங்களை நாங்கள் இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் அல்லாஹுக்கு ஆராதனை தவக்குள் வைப்பதற்கு முன்னால் எங்களுடைய பக்கத்திலிருந்து முஜாஹிதா நடைபெற வேண்டும். வஜாஹிதூபி அம்புசிக்கும் அம்பாலுக்கும் அம்புசிக்கும், நீங்கள் உங்களுடைய சொத்து செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்து போராடுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் வெறுமனையை பேசிக் கொண்டிருங்கள், உங்களுடைய வீடுகளுக்குள் அடங்கியிருங்கள், வெறுமனையை துஆ கேட்டுக் கொண்டிருங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடு, முயற்சி செய்வது என்ற ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான பண்பாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே நாம் என்றும் இல்லாதவாறு இந்த நாட்டிலே தாக்கப்படுகின்றோம், விமர்சிக்கப்படுகின்றோம், முஸ்லீம்கள் என்ற வகையிலே ஒதுக்கப்படுகின்றோம், பல்வேறுபட்ட துவேஷங்களுக்கு இந்த நாட்டிலே உள்ளாக்கப்படுகின்றோம். எங்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே சுமார் 20க்கும் மேற்பட்ட சிங்கள மொழியிலான நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எங்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சுமார் 22க்கும் அதிகமான வெப்தளங்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்டர்நெட்டிலே எங்களுக்கு எதிராக தாறுமாறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், முஸ்லீம்கள் கொடூரமானவர்கள், இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கவில்லை, இஸ்லாம் என்பது தீவிரவாதிகளுடைய மார்க்கம், இஸ்லாமியர்கள் மற்றவர்களை ஒரு நாளும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் எப்போதுமே மற்றவர்களோடு யுத்தம் செய்கின்ற நிலையிலே தான் இருக்கிறார்கள், இஸ்லாம் என்ற ஒரு பிற்போக்குவாத மார்க்கம் என்றெல்லாம் மிகவும் கடுமையாக கொடூரமாக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்களை எங்களுக்கு எதிராக அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது? சிங்கள சமுதாயத்திலே இருக்கின்ற படித்தவர்கள் எங்களை பற்றி மிக மோசமான அபிப்பிராயங்களை தங்களுடைய மனதில் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுடைய துவேஷம் இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழக மட்டங்களிலே, ஏன் வைத்தியசாலைகளிலே, ஏன் சாதாரண இடங்களில் கூட முஸ்லீம்கள் செல்லுகின்ற சந்தர்ப்பங்களிலே முஸ்லீம்களை அவர்கள் முறைத்து பார்க்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை அவர்கள் கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள், முஸ்லீம்களை ஒதுக்குகிறார்கள், முஸ்லீம்களுடைய ஆடைகளை பார்த்து பரிகாசங்களை எழுகிறார்கள். இப்படியான ஒரு பயங்கரமான காலகட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த வாரம் இந்த நாட்டிலே ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் முஸ்லீம்களுக்கு எதிராக நடாத்தப்பட்டது. பள்ளிவாயர்கள் மாத்திரம்தான் தாக்கப்படுகின்றன என்று நினைக்க வேண்டாம், முஸ்லீம்களுடைய புனிதத்தலங்களுக்கு எதிராக தாக்குதல் செய்யப்படுகின்றது என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெரும் சிந்தனா ரீதியான யுத்தத்தை, கருத்தியல் ரீதியான யுத்தத்தை, சிந்தனைக்கு எதிரான யுத்தத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன? ஜம்இய்யத்துல் உலமாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த ஹலால் சான்றுகளுக்கு எதிரான பெரிய யுத்தம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டிலே சுமார் 1400க்கும் அதிகமான உணவு பண்டங்களுக்காக ஜம்இய்யத்துல் உலமா சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறது. அவற்றிலிருந்து சுமார் 700 கோடி ரூபாய்களை ஜம்இய்யத்துல் உலமா வருமானமாக உழைக்கிறது. அந்த உழைக்கப்படக்கூடிய அந்த கோடிக்கணக்கான பணம் அனைத்தும் சர்வதேச ரீதியாக இருக்கின்ற ஹமாஸ், அதே போன்று அல்காய்தா போன்ற தீவிரவாத அமைப்புகளுடைய வளர்ச்சிக்காக வேண்டி செலவிடப்படுகின்றன என்று அவர்கள் மிகவும் பயங்கரமான அப்பட்டமான ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். கொழும்பிலே இருக்கின்ற மிக பிரபலியமான ஒரு இடத்திலே நடாத்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே இந்த கருத்துக்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை இனத்தவர்களால் பகிரங்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இதன் காரணமாக முஸ்லிம்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹலால் சான்றிதழ் இருந்தால்தான் நாங்கள் மற்றவர்களுடைய உற்பத்திகளை கொள்வனம் செய்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுவது எதற்காக? அல்லாஹ்வினுடைய இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட மிருகங்களின் மூலமாக பெறப்பட்ட உணவுப் பொருட்களுக்காகத்தான் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவ்வாறு அறுக்கப்பட்ட மிருகங்கள் முஸ்லிம்களுக்கு ஹலாலாக இருக்கலாம், ஆனால் சிங்களவர்களாக எங்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட மிருகங்கள் எங்களுக்கு ஆகமாக மாட்டாது. காரணம், உயிர்கொலையை எமது மார்க்கம் கடுமையாக விமர்சிக்கிறது. எனவே அவ்வாறு செய்யப்படுகின்ற உயிர்கொலையை நாங்கள் கடுமையாக விமர்சிப்பது மாத்திரமல்ல, அவ்வாறு வெளியிடப்படுகின்ற சான்றிதழ்களையும் நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும், அதற்காக வேண்டி எமது கம்பெனிகள் பணம் கொடுப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அருமை சகோதரர்களே, எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்களுடைய வியாபார தலங்களுக்கு நீங்கள் வியாபாரத்துக்காக போக வேண்டாம் என்று பகிரங்கமாகவே அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அண்மையிலே இந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு அதிகாரியை சந்தித்து இந்த நாட்டின் மிக முக்கியமான மரபுருக்களை சிலர் சொன்னார்கள், இந்த நாட்டிலே ஹிஜாப் தடை செய்யப்பட வேண்டும். முஸ்லிம் நாடுகளில் கூட ஹிஜாப் சில நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் இந்த நாட்டிலே ஹிஜாப் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அந்த உயர் அதிகாரியிடத்திலே சென்று அவர்கள் பகிரங்கமாகவே சொல்லி இருக்கிறார்கள். எனவே நிலை கட்டுக்கடந்தாவது ஒரு அளவை எட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், 1914-15 வருடங்களிலே இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் நடைபெற்றது. 1915 வருடம் அந்த கலவரம் நடந்து 100 வருடங்கள் பூர்த்தியாகின்ற 2015 ஆண்டு இந்த நாட்டிலே அதே போன்ற ஒரு கலவரத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று அவர்கள் பகிரங்கமாக பிரார்த்தி அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சகல முஸ்தீப்புகளும் சகல விதமான ஏற்பாடுகளும் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அருமை சகோதரர்களே, எங்களுக்கு எதிரான சிந்தனா ரீதியான யுத்தங்களிலே மற்றும் ஒன்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய தொகை முன்னெப்போதும் இல்லாமல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாடு சுமார் 2040 ஆண்டு ஆகின்ற பொழுது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு நாடாக மாறப்போகிறது என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். குறிப்பாக கொழும்பு போன்ற பெரிய நகரங்களிலே முஸ்லிம்களுடைய தனத்தொகை 40% விடவும் அதிகரித்திருக்கிறது. அதே நேரம் பெரும்பான்மையினருடைய தனத்தொகை மிகவும் அதிகமாக குறைவடைந்திருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய பொறாமையை தங்களுடைய ஆவேசத்தை வெளியிட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஏன் இந்த இடத்திலிருந்து இவற்றை எல்லாம் பேசுகின்றோம்? அந்த சமுதாயத்துக்கு எதிராக இந்த சமுதாயத்தை தூண்டிவிடுவதற்காக அல்ல. நாம் பேசுவது எதற்காக? இப்படியெல்லாம் ஊடகங்களிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிக் சொல்கின்றோம். ஒரு தீக்கோழி தன்னுடைய எதிரியினால் துரத்தப்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே பாலைவனத்திலே ஓடிக்கொண்டிருக்குமாம். அந்த நேரத்திலே அது பாலைவனத்து மணலுக்குள் தனது தலையை போட்டுக் கொண்டு முழு உடலையும் வெளியே வைத்துக் கொண்டு நான் இப்போது முழு உடலையும் மறைத்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்குமாம். அதனுடைய எதிரி வந்து அதனை பிடித்து சாப்பிட்டு விடுமாம் என்று சொல்லுவார்களே, அதுபோன்றுதான் தீக்கோழி தலையை மறைத்திருப்பது போன்று நாம் இந்த நாட்டிலே பாதுகாப்பாகத்தான் வாழ்கின்றோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு நாம் தலை தெரிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்படி வாழக்கூடாது, சிந்திக்க வேண்டும், ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இப்படியான இந்த இக்கட்டான காலகட்டத்திலே பள்ளி வாயில்களை புதிதாக நிறுவது என்பது அவ்வளவு கூறும் இலகுவான காரியம் அல்ல. ஏற்கனவே இருக்கின்ற பள்ளி வாயில்கள் கூட சட்ட ரீதியற்ற முறையில் நிறுவப்பட்ட பள்ளி வாயில்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு எதிரான வெப்பரங்களிலே அவர்கள் செய்கின்ற பிரச்சாரங்களை இந்த இடத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள். மிக அண்மையிலே அவர்களால் துவங்கப்பட்ட அந்நிசா என்று தலைப்பிடப்பட்ட ஒரு வெப்பளத்திலே அவர்கள் எவ்வளவு கொடூரமாக இஸ்லாத்தை விமர்சித்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நாங்கள் வழக்கமாக சொல்வது இஸ்லாத்தை பற்றிய சரியான அறிவில்லாமல் சரியான ஈமானுடைய பக்குவம் இல்லாமல் அந்த வெத்தலங்களை சென்று யாராவது பார்ப்பார்களாக இருந்தால் ஏற்கனவே இஸ்லாத்தில் இருப்பவர்கள் கூட இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை ஏற்படும். அந்த அளவு தூரம் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சர்ச்சைகளை எழுப்பியிருக்கிறார்கள். எங்களில் எத்தனை பேருக்கு இது பற்றி தெரியும்? எங்களுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கின்ற எத்தனை நூல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம்? அறிவு சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியெல்லாம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கொழும்பை மையமாக கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜம்இய்யத்துல் உலமாவும் அங்கிருக்கின்ற முஸ்லிம் அமைப்புகளது சம்மேளனமும் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் அரசு அதிகாரிகளை சந்திக்கிறார்கள். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். சிந்தனையை சிந்தனையால் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இன்டர்நெட்டிலும் புத்தகங்களிலும் மற்றும் உண்டான ஊடகங்களின் வாயிலாகவும் எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த புரட்சிக்கு எதிராக
சிந்தனா ரீதியான யுத்தத்துக்கு எதிராக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்கு அவ்வப்போது சில முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் அது போதாது, நாம் துஆ செய்ய வேண்டும், யாவுல்லா அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துவாயாக என்று. அருமை சகோதரிகளே, பெரியார்களே, இப்படி இருக்க அது உலமாக்கள் செய்கிறார்கள், அரசியல்வாதிகள் செய்கிறார்கள், எமது சமுதாயத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் அறிஞர்கள் அதனை செய்கிறார்கள். பொதுமக்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இங்கு சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் மிகப்பெரிய உலமாக்கள் அல்ல, நாங்கள் சாதாரண பொதுமக்கள். நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு விவசாயி, நான் ஒரு சாதாரண ஒரு மாணவன், நான் என்ன செய்யலாம் என்று கேட்கிறீர்கள் நீங்கள். அதற்குத்தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான துவேஷம் உருவாகுவதற்கு முதல் காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரணம், இஸ்லாம் இந்த உலகத்திலே மிக வேகமாக எழுச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அந்த எழுச்சியை கண்டு சகிக்க முடியாமல் பொறாமை கொண்டவர்கள் தான் இஸ்லாத்தை அழிப்பொழிப்பதற்காக வேண்டி இந்த முயற்சிகளிலே இறங்கி இருக்கிறார்கள். முன்னெப்போதும் இல்லாமல் உலகத்திலே இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுடைய விகிதாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. ஹிஜாப் அணியக்கூடிய பெண்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இஸ்லாமிய வங்கிகளுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இஸ்லாமிய நூல்கள், இஸ்லாமிய வெப்தளங்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் காணுகின்ற பொழுதும் சகிக்க முடியாமல், பொறுத்துக் கொள்ள முடியாமல், அல்லாஹ்வுடைய ஜோதியை தங்களுடைய வாய்களினால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள் என்று குர்ஆனிலே சொல்கின்றானே அல்லாஹு தஆலா, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது முதலாவது காரணம், இஸ்லாமிய எழுச்சியை கண்டு பொறாமை, இஸ்லாமிய எழுச்சி மீது கொண்ட அந்த துவேஷம். முஸ்லிம்கள் வளர்ந்து விட்டால் தங்களுடைய சுயநலன்களுக்கு இடமில்லாமல் போய்விடுமோ என்ற பயம், அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் சகோதரர்களே, அதனை பற்றித்தான் நாங்கள் கடுமையாக சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்களாகிய நாம் எப்படி ஒரு சிறுபான்மை நாட்டில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அப்படி நாங்கள் இந்த நாட்டில் வாழவில்லை. வாழ்ந்திருந்தால் நாங்கள் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சிறுபான்மை நாட்டிலே எப்படி வாழ்வது? நாங்கள் தொகையிலே குறைவாக இருக்கின்றோம். கடைசியாக எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் படி, அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் படி, இந்த நாட்டிலே 8% 7% இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 8% 7% முஸ்லீம்கள், மொத்தமாக 2 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே நாம் 10% அடையவில்லை. எனது தொகை இன்னும் 20% அடையவில்லை என்று சொல்லுகிறார்களே. அப்படியாக இருந்தால் நாங்கள் அறுதி சிறுபான்மையாக இந்த நாட்டிலே வாழ்கின்றோம். வாழ்வது மாத்திரமல்ல, நில தொடர்பற்ற பிரதேசங்களிலே வாழ்கின்றோம். ஆங்காங்கே எந்த விதமான தொடர்பும் இல்லாத கிராமங்களாக அவ்வப்போது பல சிங்கள கிராமங்களுக்கு இடைநடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு நாளும் இந்த பெரும்பான்மை சமூகத்தோடு பகைத்துக் கொண்டு ஆயுதம் ஏந்தி போராடிக் கொண்டு எமது உரிமைகளை வெல்ல முடியாது. சாத்வீக போராட்டம், சிந்தனா ரீதியான போராட்டம், பண்பாட்டு போராட்டம், ஒழுக்க போராட்டத்தை செய்துதான் அவர்களுடைய மனதை வென்று அவர்களை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமே தவிர, வீராப்பு பேசி, வீரம் பேசி, ஆயுதம் ஏந்தி இந்த நாட்டிலே ஒரு நாளும் நாங்கள் தலை தூக்க முடியாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே எப்படி வாழ்ந்தார்கள்? ஆயுதம் தூக்கினார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் காதர்களுடைய பிரச்சாரத்துக்கு மத்தியிலே தங்களுடைய அகலாத்துகளை அந்த நாட்டிலே வெளிப்படுத்தினார்கள். அகலாத், அந்த அகலாத்துகள் தான் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களை வெண்டெடுப்பதற்கு துணையாக அமைந்தது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே எப்படி வாழுவது என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவர்களுடைய மனதை குளிரச் செய்வதற்கு, அவர்களுடைய மனதை வெல்லுவதற்கான சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்களை எங்களை விட்டு ஒரு நாளும் தூரப்படுத்தக்கூடாது. அவர்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி ஓடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு ஒரு உதவி செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அதனை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய கஷ்டப்படுபவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர்களுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்களோட உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், அந்த சமூகத்திலிருந்து துறவை துண்டித்துக் கொண்டார்களா? நுபுவத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த உலகத்திலே அவர்கள் 40 வருஷங்கள் வாழ்ந்தார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கி இருக்கவில்லை, வஹியுடைய வெளிச்சம் கிடைத்திருக்கவில்லை. அந்த நேரத்திலே அவர்களுக்கும் அந்த காதிரான சமூகத்துக்கும் இடையிலான சமூக உறவு எப்படி காணப்பட்டது என்பதை அவர்களுடைய மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். ஹிரா குகையிலிருந்து வஹியை எடுத்துக்கொண்டு அருமை கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநடுங்கி வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற ஆறுதல் வார்த்தைகளை பாருங்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீக்கல்லாஹு அபதன், அல்லாஹ் மீது சத்தியமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் கணவரே, காரணம் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ வாழ்க்கையின் சன்னடங்களுக்கு சிக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கின்றீர்கள். நீங்கள் பக்கத்து வீட்டாரோடு நல்ல உறவைத்தான் கொள்ளுகிறீர்கள், உறவு ஜனங்களோடு நல்ல உறவை பேணுகின்றீர்கள். எனவே அல்லாஹு தஆலா உங்களை கைவிட மாட்டான் என்று ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜாஹிலியா காலத்திலே இருந்த அழகான பண்பாடுகளை பற்றி அவர்களுக்கும் அந்த காதிரான சமூகத்துக்கும் இடையிலான உறவை பற்றி சொல்லுகிறார்கள். யாருடைய ஏழைக்கு உதவி செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்கு கை கொடுத்தார்கள், பக்கத்து விட்டாராக இருந்தவர்கள் முஸ்லிம்களா, அவர்களுடைய உறவினர்களாக இருந்தவர்கள் முஸ்லிம்களா இல்லை காபிர்களாகத்தான் இருந்தார்கள். எனவே ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னால், ஒரு நாட்டிலே சிறுபான்மையினராக வாழ்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவன் செய்ய வேண்டிய வேலை தன்னுடைய அகலாக்குகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகா, இதுவல்லவா இஸ்லாம், இப்படியான ஒரு இஸ்லாத்துக்குள் நாங்கள் கட்டாயம் நுழைந்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு நாங்கள் கவர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த நாட்டிலே வாழ வேண்டியிருக்கிறது. கவர்ச்சியான ஒரு வாழ்க்கை, எமது வியாபாரத்தை பார்க்கின்ற பொழுது, எங்கள் கொடுக்கல் வாங்கல்களை பார்க்கின்ற பொழுது, எமது சமூக உறவுகளை அவர்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த இஸ்லாத்துக்குள் நாங்களும் நுழைய வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோமா இந்த நாட்டிலே? இல்லை. வியாபார கொடுக்கல் வாங்கலிலே மிகவும் அதிகமாக மோசடி செய்கின்ற சமூகம் முஸ்லிம் சமூகம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டிலே 9.7 விகிதமாக வாழுகின்றோம். சனத்தொகையை பொறுத்தவரையிலே பல்கலைக்கழகத்திலே 4% இருக்கின்றோம். சிறைச்சாலையிலே 17% இருக்கின்றோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற பாதாள உலக கோட்டையிலே இருக்கின்ற பெரும்பான்மையினர் யார்? முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற கொடுக்கல் வாங்கலிலே மிகப்பெரிய பொய்களையும் துரோகங்களையும் செய்பவர்கள் யார்? முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே செக்குகள் ரிட்டர்ன் பண்ணப்படுகின்றன என்றால் அதிலே விகிதாச்சாரம் ஒன்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது அதிகமாக முஸ்லிம்களால் தான் செக்குகள் ரிட்டர்ன் பண்ணப்படுகின்றன. ஒரு வியாபார தளத்துக்கு ஒரு சிப்பந்தியாக ஒருவனை எடுக்க வேண்டுமா? ஒரு முஸ்லிமை தான் கடைசியாக தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் நம்பிக்கை நாணயமில்லாத சமூகமாக இந்த நாட்டிலே மாறிவிட்டோம். அகலாக்குகளை பயன்படுத்தி தாவா செய்ய வேண்டிய சமூகம், பேச்சிலே நிதானம் வேண்டும், பேச்சிலே இங்கிதம் வேண்டும். மற்ற சமூகங்களோடு பேசுகின்ற பொழுது எங்களுக்கு அகலாக்குகள் வெளிப்பட வேண்டும், உண்மையை மாத்திரம் தான் பேச வேண்டும். அம்மனம் பாடக்கூடாது, துவேஷமான வார்த்தைகளை அவர்களோடு பேசுகின்ற பொழுது நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அருமை சகோதரர்களே, அப்படியான ஒரு சமூகமாக நாங்கள் இந்த நாட்டிலே கடந்த காலத்திலே வாழ்ந்திருந்தால் அவர்கள் ஒரு நாளும், நான் நினைக்கின்றேன், அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக எங்களுக்கு எதிராக இப்படியான பயங்கரமான துவேஷமான வார்த்தைகளை கொட்டி தீர்ப்பதற்கு அவ்வளவு தூரம் துணிந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களை பாதுகாத்திருப்பான். எங்களுடைய அகலாக்குகளிலே முன்மாதிரி கிடையாது. ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது எப்படி பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற சாதாரண ஒரு ஒழுங்கை கூட தெரியாததாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. முஸ்லிம் பெண்கள் ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்றார்கள் என்றால், 2 பேர் 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், அந்த பகுதியையே கலக்கிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழ்வ ஒரு சிறுபான்மை நாட்டிலே எமது வாயை சற்று பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சாரம் இந்த நாட்டிலே செய்யப்படுகிறது என்று சிந்தித்திருக்கிறோமா? ஒரு பஸ்ஸிலே ஏறினால் கையெடுத்த தொலைபேசியிலே நாம் கட்சி உரத்த குரலிலே பேசுகின்ற பொழுது பக்கத்திலே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் அமர்ந்திருக்கிறாரே, அவருக்கு நாங்கள் டிஸ்டர்ப் ஆக இருக்கக்கூடாது என்று எத்தனை தடவை யோசித்திருப்போம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்றால் இத்தனை மணிக்குத்தான் நுழைய வேண்டும், இத்தனை மணிக்குத்தான் வெளியே வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் எந்த அளவு தூரம் பின்பற்றுகிறோம்? ஒரு காரியாலயத்துக்கு சென்று இப்படித்தான் சேவையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கு, அவற்றை பெரும்பாலும் மீறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் முஸ்லீம்கள். இந்த நாட்டுக்கு வேண்டா பிரஜைகளாக மாறிவிட்டோம், இந்த நாட்டுக்கு உதவாக்கரைகளாக நாங்கள் மாறிவிட்டோம். இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகங்களால் உதறி தள்ளப்படக்கூடிய சமூகங்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, இந்த நாட்டிலே வெட்டு வரியிலே இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான வரிகளில் ஒன்று வெட்டு வரி ஒன்று என்று உங்களுக்கு தெரியும். 400 கோடி ரூபாய்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வெட்டு வரி, அதிலே மோசடி செய்தார்கள் எத்தனை பேர்? 14 பேர். அதிலே 2 பேர் தான் முஸ்லிம் அல்லாத சிங்களவர்கள். 12 பேர் முஸ்லிம்கள். அவர்கள் அனைவருடைய பெயரிலும் முஹம்மது முஹம்மது என்று முன்னாலும் பின்னாலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தங்களுடைய பெயரோடு இணைத்துக் கொண்ட 12 பேர் இந்த நாட்டின் வெட் வரியிலே 400 கோடி ரூபாய்களை சுரண்டி இருக்கிறார்கள், விழுந்து இருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே இதுவரைக்கும் நாங்கள் வாழ்வதற்கு பெரும்பான்மை சமூகம் எங்களை அனுமதித்திருக்கிறது என்றால் நாம் அவர்களுக்கு வேறாக பாராட்டுகளாக வைக்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு சொல்லுகின்றேன், மிகவும் சரியாக நான் சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டும். உலகத்திலேயே நான் நினைக்கின்றேன், மிகவும் அதிகமாக உரிமைகளை பெற்று வாழுகின்ற ஒரு சமூகம் என்றால், ஒரு சிறுபான்மை சமூகம் என்றால் அது இலங்கை வாழ் முஸ்லீம்கள் மாத்திரம்தான் என்று நான் மிகவும் உறுதியாக சொல்லுகின்றேன். எங்களுக்கு என்று தனியான முஸ்லீம் பாடசாலைகள் எந்த நாட்டிலே இருக்கிறது என்று கேட்கின்றேன். எங்களுக்கு என்று முஸ்லீம் பாடசாலைகள் மாத்திரமல்ல, முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகளை உலகமாக செய்வதற்கென்று தனியான ஒரு விடுமுறை அமைப்பு, எந்த ஒரு காரியாலயத்திலும் ஒரு முஸ்லீம் வேலை செய்தால் 2 மணித்தியாலங்கள் அவருக்கு ஜும்மாவுக்கு லீவு வழங்கப்படுகிறது எந்த நாட்டிலே இருக்கிறது என்று கேட்கிறோம். ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் அவருக்கு விசேடமாக அவருக்கு 1 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலங்கள் ஏதோ ஒரு காரியாலயத்தை விட்டு செல்ல முடியும் என்று இந்த நாட்டின் பாராளுமன்ற சட்டமே சொல்லுகிறது. ஹிஜாப் அணிவதற்கு பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் கூட பல முஸ்லிம் நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது எனது முஸ்லிம் மாணவியர்கள் தங்களுடைய உடம்பை முழுமையாக மறைத்துக் கொண்டு பல்கலைக்கழகம் செல்வதற்கு அனுமதி இருக்கிறது என்றால் அது எந்த முஸ்லிம் நாட்டில் இருக்கிறது என்று நாங்கள் கேட்கின்றோம். அவ்வளவு உரிமைகளையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டோம். சுமார் 2000-3000 பள்ளி வாயில்கள், சுமார் 880 தனியான முஸ்லிம் பாடசாலைகள், சுமார் 500 அகதியாக்கள், இவற்றையெல்லாம் இந்த நாட்டிலே பெற்றிருந்தும் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்களுடைய அகலாக்குகளையும் வளர்ப்பதற்கான சகலவிதமான ஊடகங்களையும் பெற்றிருந்தும் நாம் இந்த நாட்டிலே இன்னும் களையெடுத்துக் கொண்டு, இன்னும் துரோகம் செய்து கொண்டு, இன்னும் இந்த சட்டங்களை எல்லாம் மீறிக்கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவாக, மற்றவர்களுக்கு பீடையாக வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹு தஆலா பொறுத்துக் கொள்வானா? இரண்டாவது, இந்த பெரும்பான்மை சமூகங்கள் எங்களை அங்கீகரிப்பார்களா? நாம் இந்த நாட்டிலே 1000 வருடங்களாக வாழ்கின்றோம், இன்னும் 10% இருக்கிறோம் என்றால் அதனை வெட்கமாக இல்லையா சொல்லுவதற்கு? அருமை சகோதரர்களே, இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் இஸ்லாம் சென்றது. ஏற்கனவே அந்த 2 நாடுகளும் பௌத்த நாடுகளாகத்தான் இருந்தன. ஆனால் அங்கு சென்ற வியாபாரிகள், அங்கு சென்ற சூஃபி மகான்கள் அந்த பிரதேசங்களிலே தங்களுடைய அகலாக்குகளை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் நீண்ட பயான்களை செய்யவில்லை, நாங்கள் பேசுவது போன்ற நீண்ட நேரம் பேசவில்லை, புத்தகங்களை எழுதவில்லை. அவர்கள் செய்தது எல்லாம் வியாபார கொடுக்கல் வாங்கலிலே நீதி நியாயம், பேசினால் பேச்சு, வெட்டு 1 துண்டு 2. விஷயங்களை பற்றி சொல்லப்படுகின்ற கருத்து இலங்கையிலே அவர்களுடைய தராசுகள் நியாயமாக இல்லை. அவர்கள் மிளகாய் இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணம் இருக்கிறார்கள், ஆனால் அந்த தராசிலே இருக்கின்ற கொடூரத்தை பார்க்கிறீர்களா? எவ்வளவு கள்ளத்தனமாக தப்பிக்கொள்கிறார்கள். அல்லாஹு தாலா பொறுப்பானா? அல்லாஹு தாலா இந்த சமூகத்தை எப்படி பாதுகாக்கப் போகின்றான்? எனவே சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிராக துவேஷம் இருக்கிறது நாம் மறுக்கவில்லை. ஆனால் அப்படியான துவேஷ உணர்வு இந்த நாட்டிலே கிண்டப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்பதுதான் மிக அடிப்படையான உண்மையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே ஒலிபெருக்கியை பயன்படுத்தி பாங்கு சொல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட நாட்களாக வானொலியில் கூட 5 நேரமும் பாங்கு ஒலிபரப்பாகிறது. ஆனாலும் நாங்கள் என்ன செய்தோம்? இந்த ஒலிபெருக்கியை பயன்படுத்தி கராவேகி தொழுவோம். எமது இரவு நேரத்து பயான்களை கூட இந்த ஒலிபெருக்கியிலே போட்டோம். மாத்திரமல்ல, 5 நேர தொழுகைகளையும் கூட ஒலிபெருக்கியிலே பகிரங்கமாக சத்தமாக போடுவதற்கு துணிந்து விட்டோம். இதன் காரணமாக அவர்களுடைய துவேஷத்தை இன்னும் நாங்கள் கிண்டிக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பள்ளி வாயிலே சுபக தொழுகை முதல் கொண்டு இஷா தொழுகை வரைக்கும் உள்ள 5 நேர தொழுகைகளை ஒலிபெருக்கியிலே தொழுவிட்டதன் காரணமாகத்தான் நான் நிற்கின்ற பக்கத்து கிராமத்தில் இருப்பவர்கள் கூட எப்போதும் இல்லாத மாதிரி அவர்களுடைய ஒலிபெருக்கிகளையும் தங்களுடைய ஆலயங்களிலே திறந்து விட்டிருக்கிறார்கள். அண்மையிலே வெளியிட்ட இந்த நாட்டிலே எப்படி வாழ வேண்டும் என்று அந்த பிரகடனத்திலே சொல்லியிருக்கிறது. ஒலிபெருக்கிகளை என்ன காரணம் கொண்டும் தொழுகையை ஒலிபரப்புவதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டாம். நாம் இந்த நாட்டில் இருக்கின்ற தலைமைக்கு கட்டுப்பட விருப்பம் இல்லையா? கட்டுப்படாவிட்டால் வரக்கூடிய விளைவுகள் அனைத்தையும் நாம் சுமக்கத்தான் வேண்டி வரும். ஒலிபெருக்கியிலே குத்பாவை அல்லது 5 நேர தொழுகைகளை ஒலிபரப்ப வேண்டாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே எங்களில் சிலர் அதனை ஒலிபரப்பாமல் விட்டால் ஜிஹாது செய்வோம் என்று சொன்னார்கள். ஜிஹாது செய்வதற்கு இது வந்த நேரம், இது வந்த விடயம் எத்தனையோ இருக்கிறது. நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், களையெடுத்தவர்களுக்கு எதிராக செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுவவர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்யுங்கள். வியாபாரத்திலே மோசடி செய்கின்றவர்களை கண்டுபிடித்து அவர்களை திருப்புவதற்கு உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவழியுங்கள் என்று மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த கிராமம் சூழலும் பெரும்பான்மை சிங்களவர்களால் சூழப்பட்ட ஒரு கிராமம். நாம் அனைவரும் எனது வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் வைத்திருப்பது, சுமார் 90% கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் நாங்கள் வைத்திருப்பது பெரும்பான்மை சமூகத்தோடுதான். வைத்தியசாலைக்கு சென்றாலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கு சென்றாலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு காரியாலயத்துக்கு போனாலும் அவர்களுடைய சேவையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் மிகவும் காரணமாக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்களை பகைத்துக் கொண்டிருக்க முடியாது சகோதரர்களே. அவர்கள் செய்கின்ற நற்காரியங்களிலே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் சொல்லுகின்ற மாதிரி எல்லாம் ஆட வேண்டிய தேவையில்லை. இந்த நாட்டிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ்கின்றோம் என்று கூர்மைகள் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுகின்ற நற்காரியங்களிலே அவர்களோடு ஒத்துழைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களை பற்றி அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இவர்கள் சுயநல சமூகம் அல்ல, இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்த சமூகம், எனவே நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்லுவார்கள். அரபிலே சொல்லுவார்கள், அல் இன்சான் அப்துல் எஹ்சான். நிச்சயமாக மனிதன் உதவியின் அடிமை என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நீங்கள் ஒரு காவிருக்கு, ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு ஒரு உதவியை செய்து பாருங்கள். குறிப்பாக சகோதரர்களை, நான் அவர்களை புகழ்வதற்காக சொல்லவில்லை. இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான சிங்கள மக்கள் மிகவும் நல்லவர்கள். நீங்களும் நானும் அவர்களோடு நெருங்கி பார்த்தால், அவர்களுக்கு ஒரு உதவியை செய்துவிட்டால் அவர்களை எங்களுடைய மிக நெருக்கமான நண்பர்களாக மாற்றிவிட முடியும். அவர்களிலே இருக்கின்ற ஒரு சிறு கும்பல், ஒரு சிறு கூட்டம் தான் வெளியிலிருந்து வரக்கூடிய, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணத்திற்காக இந்த நாட்டிலே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தொகையை கூட்டிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் சிறுபான்மையினர் தான், ஆனாலும் பெரும்பாலும் இருக்கின்ற இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனதை வெல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த வகையில் நாம் எனது அகலாத்துகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களிலே நாமும் பங்கெடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு திருமதானத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் என்றால் நாம் எல்லோரும் போக வேண்டும். ஒரு போதை வஸ்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் நாம் எல்லாம் சென்று பங்கெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயதாக இருந்த சந்தர்ப்பத்திலே தனது சாச்சாவோடு சென்று ஹெல்புல் சுனூர் எனப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த ஒப்பந்தம் குறைஷி தலைவர்களால், காவிர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம். ஹெல்புல் சுனூர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சங்கத்தின் சாராம்சம் என்ன? அந்த மக்காவிலே யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதியை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக குறைசி தலைவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சங்கம் தான் அவர்கள் இளைஞனாக இருந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஹெல்ப்ஃபுல் குழுவிலே சென்று பங்கெடுத்தார்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் சொன்னார்கள், நான் இஸ்லாமிய காலப்பிரிவிலே இப்படியான ஒரு சங்கத்திலே அங்கம் வகிப்பதற்கு அழைப்பு விடுக்கப்படுவேனாக இருந்தால் நான் அதற்கு பதிலளித்து நான் நிச்சயமாக அதிலே இணைந்து கொள்வேன் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாம் பொது காரியங்களாக இருக்கலாம், நல்ல காரியங்களாக இருக்கலாம், அவர்களோடு ஒத்துழைக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாக இரண்டு விஷயங்களை சொல்லி முடிக்க விரும்புகின்றோம். எமது சமூகம் கல்வித்துறையிலே பின்தங்கி இருப்பதும் அடிப்படையில் நாம் சுயசத்துக்கு உள்ளாகுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. எமது சமூகத்திலே இருப்பவர்கள் இந்த நாட்டிலே உயர்ந்த பதவிகளை வகிக்கக்கூடிய மிகப்பெரிய கல்விமான்களாக இருக்க வேண்டும், பெரிய பெரிய அரச காரியாலயங்களிலே சென்று அவர்கள் பதவிகளை வகிக்க வேண்டும், அவ்வாறு வகிக்கின்ற பொழுது நல்ல சிறந்த அரசியல்வாதிகளாக மாற வேண்டும், அவ்வாறு மதிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பிரதேசங்களிலே அந்த காரியாலயங்களிலே எங்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற துவேஷங்களையும் சூழ்ச்சிகளையும் நாங்கள் இனம் கண்டு அந்த இடத்திலேயே முறியடிப்பதற்கான வசதியை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். அது ஒரு விஷயம். இரண்டாவது, மீடியாவை பொறுத்தவரையிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் மக்காவுடைய காலப்பிரிவிலே மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான், நபியே, நீங்கள் அவர்களுக்கு எதிராக இந்த குர்ஆனை பயன்படுத்தி ஒரு பெரிய ஜிஹாதை செய்தீர்களாக என்று அல்லாஹ் சொன்னான். குர்ஆனை பயன்படுத்தி ஜிஹாது செய்வது என்றால் என்ன? சிந்தனா ரீதியான போராட்டம். எனவே எங்களுக்கு எதிராக இஸ்லாத்தை பற்றிய தப்பகுப்பிராயங்களை பரப்புகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் அதற்கு எதிர்கருத்துக்களை சொல்லி அவர்களை வெல்லுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சட்ட ரீதியான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஆசிரியர்கள் அவர்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். உலமாக்கள் அவர்களுடைய பங்களிப்பை தங்களுடைய இடங்களிலிருந்து செய்ய வேண்டும். அப்போதுதான் எமது இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்த முடியும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். வல்ல அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே சிறுபான்மையினாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலகீனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானிய அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் அறிவுடைய அடிப்படையிலும் ஒற்றுமை விஷயத்திலும் நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம். அற்பமான காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே சண்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இப்படியான ஒரு சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாப்பாயாக. அந்நியவர்களுக்கு எங்களையே நாங்கள் காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீயே முறியடிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பலவீனர்களாக இருக்கின்றோம், எல்லா வகையிலும் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். எங்களுக்கு மத்தியிலே சக்தியையும் பலத்தையும் நீ தந்தருள்வாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இந்த ஊரிலே மட்டுமல்ல முஸ்லிம் கிராமங்களிலும் நல்ல வரக்கத்தை நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய சோதனைகளால் எங்களை பாதித்து விடாதே. இப்படிப்பட்ட இந்த வெள்ளம் பூகம்பம் இது போன்ற இந்த நிலைமைகளிலிருந்து எங்களை நீ பூரணமாக பாதுகாப்பாயாக. இந்த நாட்டில் இருக்கின்ற சீரற்ற காலநிலையை யா அல்லாஹ் நீயே நீக்கி அருள்வாயாக. நீதான் மிகவும் பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை என் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.